வணக்கம் தந்தை ஸ்டானி, மீண்டும் தங்களை சந்திக்கின்றோம். குஜராத் மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலம். முதலமைச்சர் மோடி அவர்கள் மாநில முன்னேற்றத்திற்கு சிறப்பாக செய்து வருவதாக ஊடகங்களில் வாசிக்கின்றோமே.
வாசிக்கிறவர் அது உண்மையா இருந்தா சரி, ஆனா உண்மையிலேயே இந்த உள்நாட்டு பகுதியா அந்த உள்ள கிராமங்களுக்கு நம்ம போனா உண்மையிலேயே அந்த பகுதிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு உண்மை நிலையை பார்க்கையில் தான் நமக்கே தெரியும். ஆஹாஹா, இப்போ சமூகத்தில் நான் ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன், அது எழுதுகிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த குஜராத்து, பீகார், ஒரிசா இதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது பூரா போய் இதெல்லாம் அந்த மீடியா பண்ணுற வேலை. உண்மையிலேயே இன்னைக்கு கிராமங்களில் இன்னைக்கு அந்த சூழ்நிலை ஒன்றும் அவ்வளோ மாறினதாக தெரியலை. ஆனால் இந்த மக்களை வச்சு அவங்க பேரால் இன்னைக்கு நிறையா பேர் தன்னுடைய சொந்தத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க வெளிய உண்மையிலேயே, ஏன்னா நானும் ஒரு 30-40 வருஷமா அங்கே இருக்கேன், நானும் தான் பார்க்குறேன். அதான் சொல்றேன்னே, குடிக்கிற தண்ணி இன்னைக்கும் கிடைக்காத நிலையில டாய்லெட்ஸ் இல்லை, அந்த மற்றவர் இன்னைக்கு பஸ்ஸுனா மக்கள் இன்னும்தான் நடந்து போக வேண்டிய இதாக இருக்கு. இன்னைக்கு ஆஸ்பத்திரினா ஒருத்தர் சீக்கா விழுந்தா சரி, பக்கத்தில் ஒரு இது இருக்கு, இந்த ஏன்னா 108 ஒன்று ஆரம்பிச்சிருக்கா, அது வந்ததுனால ஏதோ ஒரு சரி. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு 108 ஒவ்வொரு தாலுக்காவிலே என்ன 10-12 இருக்கு ஓடுறதுக்கு வைக்கிறதுக்கு, அந்த ஒரு சூழ்நிலை இன்னும் இங்கே இருக்க தான் செய்யுது. அதோட நம்ம கிராமங்களும் இந்த ஆதிவாசி இலாக்காவை வந்து கொஞ்சம் டெவலப் ஆக்குவோம்னா அந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் ஒருவேளை அந்த நகரங்கள், அகமதாபாத், பரோடா, இப்படி சூரத், இப்படி நகரங்கள் டெவலப் ஆயிருக்கு, உண்மைதான்.
தந்தை ஸ்டானி, தங்களுக்கு அசோகா ஃபெலோஷிப் விருது கிடைச்சிருக்கு, இந்த விருதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2001 கிடச்சிது. ஏன்னா நான் அங்கே அந்த பழங்குடியினரோடு இருந்து அவங்களோட வாழ்ந்து என்ன செஞ்சேன்னா, அந்த இது லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பித்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த இது ஆரம்பித்தோம். அப்போ அந்த மக்களுக்கு ஒரு சரி ஒரு கல்வெறிவு மாதிரி வந்துச்சு சட்டத்தை பற்றி. இல்லாட்டினா முன்னாடி அந்த காக்கி தானே அந்த போடுற ட்ரெஸ், அதை பார்த்த உடனே ஓடுவாங்க. அது போலீஸாகவும் இருக்கலாம், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு என்னை போல் ஒரு என்ன சாமானிய மனுஷனாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த காக்கி ட்ரெஸ்னாலே பயந்துக்கிட்டு ஓடுறவங்க. ஆனால் இப்போ இந்த சட்டம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச பிற்பாடு இப்போ அவங்க ஒரு கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க. அதோட நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் உடனே போலீஸுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் இது பண்ணுறது, அந்த இதில் என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ ஒருத்தர அவர் ஜீவன வாழ்க்கையே ஒரு எருவு மாடு வச்சு அந்த பாலை வச்சு அவங்க வாழ்க்கை நிறுவனம் நடத்தினா இப்போ அது சண்டை வந்துருச்சே, நம்ம ஏதாவது நம்மளுடைய மானத்தை காப்பாற்ற அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நிலத்தை இந்த இது எறும்பு மாடை இதை விற்றுப்பட்டு இது அல்லது அடகு போட்டு இப்படி கேஸ் இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மக்களுக்குள்ளே ஒரு பிளவு அடிக்கடி வந்துக்கிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணால், அந்த மக்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கலாச்சாரத்தை வச்சு அந்த அவங்களுடைய மத்தியிலே இருக்கிற தலைவர்களை வச்சு இந்த நம்ம பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து அப்படி வச்சு நிறையா கேசஸை நாங்கள் அப்படியே செட்டில் பண்ணிடுவோம். அதனால தான் ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜ் கூட சொன்னார், என்ன அங்கே குஜராத்தில் சன்னிபாயிம்பாங்க, சன்னிபாய் நாங்கள் கோர்ட்டில் என்ன செய்வோம்னா நாங்கள் ஒரு கேஸு சரி முடிஞ்சிருச்சு ஃபைலை மூடிடுவோம், அந்த ஆள் அப்பீல் பண்ணதோ பண்ணலையோ அது அவங்க இஷ்டம், அப்புறம் அந்த இது கேஸுனுடைய முடிவை வச்சு அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ ஆகலையோ அதுவும் அது அவங்கள பொறுத்தது, எங்களுக்கு என்னென்னா ஃபைல் முடிஞ்சு வச்சு அப்படின் தான் இது பண்ணுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய அந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கட்ட பஞ்சாயத்தை வச்சு நீங்கள் மக்களை இணைக்கிறீங்க, அதோட அவங்களுக்கு ஒரு ரொம்ப குறைச்ச சமயத்தில் நீங்கள் அந்த கேஸை செட்டில் ஆக்குறீங்க, செலவு இல்லை, அப்புறம் போக வர அந்த ஒரு இது இல்லாதனால, அப்புறம் உடனேக்குடனே அன்னைக்கு மத்தியானம் நீங்கள் அந்த கேஸ் முடிவு வந்துச்சுன்னா அன்னைக்கு சாயந்தரமே அது அமலுக்கு வந்துடுது. அப்படி இருவதுனால இது உண்மையிலே ஒரு நல்ல காரியம் அப்படின்னு. அதோட அப்புறம் நான் என்ன பண்ணால், சரி நம்ம இருக்கிற அன்னைக்கு நாளைக்கு நம்ம போயிட்டா இந்த காரியங்களை யார் வச்சு நடத்துவா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேராலீகல்ஸ், அதை ஒரு கொஞ்சம் சிரிப்பாக சொல்லுவாங்க பேர் ஃபுட் லாயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, நிறையா சட்டங்களை பற்றி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், 6 9 மாதம். அதை வச்சு அவங்க போலீஸுக்கும் மக்களுக்கும் கோர்ட்டுக்கும் மக்களுக்கும் வக்கீலுக்கும் மக்களுக்கும் இந்த அரசு துறைக்கும் மக்களுக்கும் அந்த ஒரு தொடர்பாக இருந்து அவங்க நல்லா செய்கிறாங்க வைக்கிறாங்க. அதோட விகலை இன்னைக்கு அரசியல்லையும் அவங்க பங்கெடுத்து பஞ்சாயத்து தலைவர்களாகி மக்களுக்கு ஒரு வகையில் அவங்களும் ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட அப்புறம் நான் என்னென்னு சொன்னால், சரி கிராம சூழ்நிலையில் இந்த வேலை செய்யலாம், ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இந்த கோர்ட்டுக்கு போனால் என்னாகிறேன்னா, அந்த பழங்குடி மக்கள்லேருந்தே வக்கீலாக ஆக்குறதுக்கு இது பண்ணேன். முதல்ல நான் அவங்ககிட்ட பேசல, அவங்க அப்பா அம்மா அவங்கெல்லாம் என்ன சொல்ல, ஐயோ எங்களால் இதெல்லாம் முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கு அப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்குமே எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அது பண்ணி 43 பேர் வக்கீலானாக. அதோட இன்னும் ஒன்று என்னென்னா, அப்போ அந்த சமயத்தில் வந்து பழங்குடி மக்கினரை இப்போ இது குஜராத்தில் ஆதிவாசிம்பாங்க, இந்த வார்த்தையை மாற்றி அவங்கள வன்வாசி, அதாவது காட்டை வாழ்கிறேன் காட்டுப்பயில அப்படின்னு ஒரு வார்த்தையை இது பண்ணி, அப்போ மக்களுக்கு நம்ம உண்மையிலே யார், ஆதிவாசியா பழங்குடியினரா அல்லது வேற யாருமா அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ அதுக்காக அவருடைய ஐடென்டிக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டாந்து அந்த அவங்களே அதை எடுத்து செய்கிறாப்புல மக்கள் இயக்கங்கள் வச்சு தொடர்ந்து இது பண்ணோம். இன்றைக்கி அந்த இயக்கங்கள் மூலமாக இன்றைக்கி அவங்கள அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலு, மாஸ் வெட்டிங், அப்புறம் அந்த இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் டே, பல இது அதோட ஏதாவது அவங்க பிரச்சனைன்னா, இன்றைக்கி அந்த மக்கள் இயக்கங்கள் தான் வந்து முன்னாடி நின்று நம்ம போய் வைக்க தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்களே முன்னு நின்று தலைவர்களாக நின்று தலைமை எடுத்து செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த இது
விருது கிடைச்சு.
அசோகா இன்னோவேட்டர்ஸ் ஃபார் த பப்ளிக்,
இது வந்து ஒரு சர்வதேச அளவிலான விருது.
ஆமாம், இந்த இயக்கம் வந்து ஒரு எப்படி ஒரு 60-70 நாடுகளில் வேலை செய்யும்.
தந்தை ஸ்டானி, தற்பொழுது டெல்லியில் உள்ள தெற்காசிய இயேசு சபை சமூக எழுச்சி இயக்கங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க. 135 இயக்கங்கள் இருக்கின்றன, இந்த பணியை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த பணியை பற்றி சொல்லணும்னா, நான் முன்னாடி செஞ்ச வேலை இது கொஞ்சம் வித்தியாசம். இன்னும் முன்னாடி வந்து நான் என்ன பழங்குடியினர் என்ற முறையில் ஒரு மத அந்த ஒரு வேறுபாடு பார்க்காம அவங்க எல்லாத்தையும் எப்படியாவது கூட்டி வைக்கணும், அவங்களுக்கு அந்த ஒரு சுயமானமாக அது வரணும், அப்புறம் அவங்களெல்லாம் ஒன்றாகணும், அவங்களுக்கு அந்த ஒரு என்ன மனித உரிமை கிடைக்கணும், அதுக்காக நான் அவங்களோடு சேர்ந்து வேலை செஞ்சேன். இப்போ என்னன்னா, இந்த சேசி சபையார்கள் வந்து இந்த தென்னாசிய நாடுகளில் பல சமூக சேவை செய்கிறாங்க, அதோட விழிப்புணர்ச்சி வேலையும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமூக சேவை நம்ம இன்னைக்கு செஞ்சோம்னா, எப்படியோ மக்கள் வந்து நம்மளை இது ரொம்ப டிபெண்ட் ஆகிறாங்க. இப்போ நாளைக்கு அது நம்ம இன்னைக்கு உதவி செய்கிறோம்னா, நாளைக்கு அந்த ஒரு அதை எதிர்பார்க்குறாங்க, கொடுக்காட்டினா ஒரு என்ன இவர் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கசப்பு வந்துடுது. அதனால இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு நம்ம சூழ்நிலை பார்த்தோம்னா, நிறைய அந்த மனித உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இது இந்த ஆதிவாசிகள் மக்களோட சூழ்நிலையை பார்த்தாலும் சரி, தலித்தருடைய சூழ்நிலையை பார்த்தாலும் சரி, இந்த இது சிறுபான்மையினுடைய சூழ்நிலையை பார்த்தாலுமே, பல முறையில் அவங்களுடைய உரிமைகள்லாம் பறிபட்டு இருக்கிறதுனால, இப்போ இந்த ஒரு இயக்கத்தை வச்சு ஜெஸ்ஸா, ஜெஸ்விட்ஸ் இன் சோசியல் ஆக்ஷன் இன் சவுத் ஏஷியா, இந்த ஒரு இயக்கத்தை வச்சு நம்ம இது வந்து இந்த லாங் ரேஞ்ச், அதாவது நீண்ட காலத்துக்கு மக்கள் தானே சுதந்திரமாக தன்னுரிமையோடு வாழ்கிறதுக்கு எப்படி நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், எப்படி அவங்க நம்ம உதவியாக இருக்கலாம், அந்த ஒரு முறையில் இப்போ அந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அந்த அடிப்படையில் ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு.
இயேசு சபையினர் குறிப்பாக தெற்காசியாவில் இந்த சமூக எழுச்சிக்கு என்ன செய்து வருகின்றார்கள்?
இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து போலீஸ் அடிதடி அல்லது என்ன ஆர்மியே சில சமயத்தில் இது பண்ணி போய் வைக்கிது. அப்புறம் இந்த மல்டிநேஷனல் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற நிலத்தை எடுக்கவோ அல்லது இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கனிம அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த நிறைய மக்களுடையே சண்டைகளை ஏற்படுத்தி அவங்கள எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு எப்படியாவது வாங்கிடலாம், அவங்களுடைய இடத்துல வாங்கலாம்னு அப்படி பல இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதோடு இன்னைக்கு பார்த்தோம்னா, சில ஒருங்கிணைப்புகள் வந்து இந்த மக்கள் மத்தியில் அந்த மத வெறியைன்னு தூண்டுறாங்க. இதனால என்னன்னா, மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தன்னுடைய உரிமைக்காக பாடுபடுறதுக்கு பதிலாக அவங்க எல்லாம் அப்போ எல்லாம் தனித்தனியாக, அதனால இந்த மற்றவர்களுக்கு மக்களுடைய எதிரிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக போகுது. அதனால நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா, ஐயா மக்கள் தான் நமக்கு முக்கியத்துவம், அதான் சொல்லுவாங்கல்ல தேர் அவர் லீடர்ஸ் லைக், அவங்க தான்
நம்முடைய தலைவர்.
ஆமாம், அதனால அவங்க மத்தியிலிருந்து அவங்க மூலமாகவே அந்த ஒரு தலைவர்களை உருவாக்கி அவங்க டிசைட் பண்ணட்டும் அவங்களுக்கு இது நல்லது கெட்டதுன்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா, நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஏன் நீ தானே யா சொன்ன அப்படின்ற ஒரு இது வரும். அந்த ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மக்களே உணர்ந்து அதனால அந்த ஏன்னா விழிப்புணர்ச்சியா அதுக்காக இப்போ ரொம்ப வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அது கஷ்டம், ஏன்னா நம்ம அந்த சோசியல் சமூக சேவை செயலில் ஏதாவது நம்மகிட்ட இருக்குது, அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் செய்ய வேண்டிய வேலை, ரொம்ப பொறுமையோடு செய்ய வேண்டியது வேலை. இந்த மற்றதில் நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கிறாப்புல இதில் கிடைக்காது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட மக்கள் அவங்களுடைய பொறுப்பாக அவங்களுடைய உரிமையை உணர்ந்து என்றாவது ஒரு நாள் அவங்க தன்னுரிமைக்காக போராடுவாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வேலையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னின்று செய்கிறது பதிலா மக்கள் முன்னின்று செய்யணும். அப்போது மக்களுக்குள்ள அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வந்து அவங்க எப்படி அந்த பொறுப்பை எடுக்க முடியும் அந்த ஒரு வழியில் தான் இன்னைக்கு நாங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம்.
தந்தை ஸ்டானி வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து பல விவகாரங்கள் பற்றி, குறிப்பாக பழங்குடியின மக்கள் மத்தியில் அவர்களது நிலைமை, அவர்களது உரிமைகளை பாதுகாக்க தாங்கள் எடுத்த முயற்சிகள், தாங்கள் சாதித்தவைகள், இவை போன்ற பல காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். வணக்கம்.
உங்களுக்கும் எனது நன்றி. நல்ல முறையில் இன்னும் சேவை செய்வதற்காக நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
வணக்கம். குஜராத்தில் மனித உரிமைகள் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் இயேசு சபை அருள் தந்தை ஜே ஸ்டானி. இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.